நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவின் புகலிட கோரிக்கையாளர்களின் கொள்கையில் பாரிய மாற்றம் இடம்பெற்ற ஆண்டு 2001. அதற்கு காரணம் 2001 ஆகஸ்ட் மாதம் 24 இடம்பெற்ற சம்பவம். அதுவே டாம்பா அஃபேர்ஸ், அதாவது டாம்பா விவகாரம் என அழைக்கப்படுகிறது. 2001 புகலிடம் தேடி பலர் ஆஸ்திரேலியா நோக்கி கடல் வழியாக படகு மூலம் பயணிக்க எத்தனைத்த காலம். 2001 ஆகஸ்ட் மாதம் 24 பலப்பா 1 என்ற மரத்தினால் ஆன சிறிய மீன்பிடி படகு 438 ஹசாரா புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிக்கொண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவை நோக்கி பயணித்தபோது சர்வதேச கடற்பரப்பில், அதாவது கிறிஸ்மஸ் தீவிலிருந்து 140 கிலோமீட்டர் வடக்கில் கடலில் மூழ்க ஆரம்பித்தது. இதில் பயணித்த அனைவரும் ஆப்கானிஸ்தானிலிருந்து தலிபான்களுக்கு பயந்து உயிரை பாதுகாத்துக் கொள்ள நாட்டை விட்டு வெளியேறிய புகலிட கோரிக்கையாளர்கள். மூழ்கிக் கொண்டிருந்த படகில் பயணித்தவர்களில் ஒருவர் அபாஸ் நசாரி. அப்போது அவருக்கு 7 வயது.
It reached a point where parents were literally praying that were we to die that night, that our bodies be washed up ashore so we could be buried on land. It seemed that our prayers had been answered because we survived that night.
மூழ்கி கொண்டிருந்த படகை நார்வீஜியன் டேங்கர் MV டாம்பா காப்பாற்றியது. டாம்பா கப்பலின் கேப்டன் ஹானி ரினன். தற்போது 81 ஹானி ரினன் கடற்பரப்பில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழும் போது காப்பாற்றுவது என்பது வழக்கமான சட்டம் என ABC நினைவு கூர்ந்தார்.
It was not really a refugee question to start out with. What we was doing was just to rescue people who was in distress at sea.
மூழ்கிக் கொண்டிருந்த மீன்பிடி படகில் இருந்த அனைவரையும் கேப்டன் ரினன் மற்றும் அவரின் பணியாளர்கள் காப்பாற்றி டாம்பா கப்பலில் ஏற்றிய பின் அவர்களை இந்தோனேஷியாவின் த மெரிக் படகுத்துறைக்கு அழைத்து வரும்படி ஜகார்ட்டாவிலிருந்து அறிவுறுத்தல் கேப்டன் ரினனிற்கு வந்தது. ஆனால் புகலிட கோரிக்கையாளர்களில் 5 கேப்டன் ரினனிடம் சென்று கப்பலை கிறிஸ்மஸ் தீவிற்கு செலுத்தும்படி மன்றாடியுள்ளனர். புகலிட கோரிக்கையாளர்கள் கடலில் குதித்து விடுவார்களோ அல்லது கலவரத்தில் ஈடுபட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தினால் கேப்டன் ரினன் கிறிஸ்மஸ் தீவை நோக்கி டாம்பா டேங்கரை செலுத்தியுள்ளார். ஆனால் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கிறிஸ்மஸ் தீவில் நுழைய அனுமதி மறுத்தனர். மீறி நுழைந்தால் கேப்டன் ரினன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். மீட்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களில் பலர் சுய நினைவற்று இருப்பதாகவும் பலர் வயிற்றுப்போக்கினால் அவதி உறுவதாகவும் கேப்டன் ரினன் மன்றாடியதைத் தொடர்ந்து மருத்துவ உதவிகள் மற்றும் உணவுகளை ஆஸ்திரேலிய அரசு வழங்கிய போதும் கப்பல் ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் நுழைய அனுமதி மறுத்தது. ஆஸ்திரேலிய மண்ணில் டாம்பாவில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களை கால் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என சூளுரைத்தார் அப்போதைய பிரதமர் ஜான் ஹவர்ட்.
We will decide who comes to this country and the circumstances in which they come.
ஆனால் ஆகஸ்ட் மாதம் 29 ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் பொறுமை இழந்த கேப்டன் ரினன் அவசர கால நிலை என பிரகடனப்படுத்தி ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்தார். அச்சமயம் ஆஸ்திரேலிய அரசு 45 SAS படை வீரர்களை அனுப்பி டாம்பா கப்பல் கிறிஸ்மஸ் தீவை நெருங்குவதை தடுக்கும்படி பணித்தது. அதே சமயம் ஒரு சில நாட்களில் படகு மூலம் புகலிடம் கோரி வருபவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே வைத்து பரிசீலிக்கும் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் அவசரமாக நிறைவேற்றப்பட்டன. இச்சட்டங்கள் பசிபிக் சொல்யூஷன் என அறியப்பட்டது. செப்டம்பர் 1 டாம்பா புகலிட கோரிக்கையாளர்களை நியூசிலாந்து மற்றும் நவ்ருவிற்கு கொண்டு சென்று அவர்களின் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான உடன்படிக்கையினை நியூசிலாந்து மற்றும் நவ்ரு அரசுகளுடன் அரசு எட்டியது. அந்த வகையில் 150 டாம்பா புகலிட கோரிக்கையாளர்கள் நியூசிலாந்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மற்றையவர்கள் நவ்ருவில் தங்க வைக்கப்பட்டனர். டாம்பா விவகாரத்தை கையாள ஆஸ்திரேலிய அரசு கொண்டு வந்த பசிபிக் சொல்யூஷன் சட்டங்கள் பாரிய சர்வதேச விமர்சனத்திற்கு உள்ளானது. அது தற்போதும் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசு அபாயமான கடல் பயணத்தில் ஏற்படும் மரணங்களை தடுக்கவும் ஆட்கடத்தல் செய்பவர்களின் செயற்திட்டத்தை தடுக்கவும் பசிபிக் சொல்யூஷன் சட்டங்கள் அவசியம் என வாதிட்டது. டாம்பா விவகாரம் நடைபெற்று 5 வாரங்களில் 223 புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிக்கொண்டு கிறிஸ்மஸ் தீவை நோக்கி வந்த மற்றொரு மரத்தினாலான சிறிய படகு கடலில் மூழ்க ஆரம்பித்ததைக் கண்டு அடிலைட் HMAS கப்பலினால் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதனை தான் விரும்பவில்லை என்று தற்போது கூறுகிறார் அச்சமயம் அரசின் குடிவரவு தடுப்பு காவல் ஆலோசனைக் குழுவில் உறுப்பினராக கடமையாற்றிய பேராசிரியர் ஹாரி மீனாஸ்.
I'm personally ashamed that our country treats asylum seekers in the way that it does.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.